Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம்.
We've been studying through the Bible.
நாம் வேதாகமம் முழுவதையும்
and we have now come to the book of Malachi, the last book of the Old Testament.
வேதாகமம் முழுவதையும் படித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது பழைய ஏற்பாட்டு புத்தகத்தின் கடைசியிலே மல்கியா என்ற புத்தகத்திற்கு வந்திருக்கிறோம்.
And this book deals with the subject of form without power.
பலன் இல்லாமல் அதனுடைய வேஷம் மட்டும் இருக்கிறதான ஒரு கருப்பொருளை மையமாய் கொண்டு இந்த புத்தகம் இருக்கிறது.
You know, it speaks in the last days of people having a form of godliness, 2 Timothy 3, without the power thereof.
2 திமோத்தி 3 அதிகாரத்திலே கடைசி காலத்திலே தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
Well, these were the last days of the Jewish era.
யூத அந்த ராஜ்யம் என்று சொல்கிறோமே அதனுடைய சகாப்தத்திலே கடைசி பகுதி இதுதான்.
And conditions in Malachi's time were very similar to what we see today in the last days of the church age.
யூதா சகாப்தத்தின் கடைசி நாட்களிலே மல்கியா என்ன பார்க்கிறாரோ அது இப்பொழுது நாம் வாழக்கூடிய இதே நாட்களிலே அதையே நாம் பார்க்கிறோம்.
And I believe there's a lot we can learn from the book of Malachi for our time.
நம்முடைய காலத்திற்கு மல்கியா புத்தகத்திலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
He was the last prophet that God sent to Israel before John the Baptist.
யோவான் ஸ்நானகனுக்கு முன்பாக தேவன் அனுப்பிய இஸ்ரவேலுக்கு அனுப்பிய கடைசி தீர்க்கதரிசி தான் மல்கியா.
He came in somewhere towards the end of Nehemiah's time.
நெகேமியாவின் காலத்திலே உள்ள கடைசி காலகட்டத்திலே அவன் வந்தான்.
And some of the sins that he mentions in chapter 2 and 3 are very similar to the sins mentioned in Nehemiah chapter 13.
இதிலே 2 3 அதிகாரங்களிலே சொல்லப்பட்ட சில பாவங்களும் நெகேமியா 13 அதிகாரத்திலே இருக்கக்கூடிய பாவங்களும் ஒத்து காணப்படுகிறது.
It looks as if Nehemiah's warnings did not seem to have much effect on the Jews in Jerusalem.
நெகேமியா யூதர்களுக்கும் எருசலேமிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் கொடுத்த எச்சரிப்பு போதுமானதாக இல்லை என்று நான் நம்புகிறேன்.
As long as Nehemiah was there, they did those things.
நெகேமியா இருக்கும் காலம் வரை அவர்கள் அதை செய்தார்கள்.
Once Nehemiah went back,
நெகேமியா திரும்பி போன பிறகு
these Jews went back to their old sinful habits.
இந்த யூதர்கள் பழைய பாவ பழக்கத்துக்கு திரும்பி சென்று விட்டார்கள்.
See, we've seen that in the church also.
சபையிலும் நாம் அப்படி பார்க்கிறோம்.
That generally speaking, it's very difficult to keep a church pure.
பொதுவாக நாம் பார்ப்போமானால் ஒரு சபையை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வது என்பது கஷ்டமான
ஒரு காரியம். Only a man of God can keep a church pure.
ஒரு தேவ மனிதன் மட்டுமே சபையை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
When Paul was in Ephesus, he could keep the church pure as long as he was there.
பவுல் எபேசுல இருக்கும் பரியந்தமும் அந்த சபையை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டான்.
When he left, the wolves got in.
அவன் அந்த சபையை விட்டு சென்ற உடனே ஓநாய்கள் உள்ளே வந்து விட்டது.
When Nehemiah left, the wolves got in.
நெகேமியா அந்த இடத்தை விட்டு போன உடனே ஓநாய்கள் வந்து விட்டது.
By the time Malachi comes, things are in a really bad state.
மல்கியா வரும்பொழுது உண்மையாலுமே காரியங்கள் மோசமாகி விட்டிருந்தன.
The word Malachi means my messenger.
மல்கியா என்கிற பெயருடைய அர்த்தம் என்னுடைய தூதன்.
And when it says here in the first verse, the burden of the word of the Lord.
கர்த்தருடைய வார்த்தையின் பாரம் என்ற முதல் வசனத்திலே வாசிக்கிறோம்.
These prophets had a burden.
இந்த தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு பாரம் இருந்தது.
Each prophet had a unique burden given to him by God.
ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பாரத்தை தேவன் கொடுத்தார்.
But they all had they were all concerned about the lack of holiness among God's people.
எல்லாருமே தேவ மக்களிடையே காணப்படுகிற பரிசுத்த குலைச்சலை கொடுத்து வருத்தப்பட்டார்கள்.
That was uniform for all of them.
அது இவர்கள் எல்லாருக்குமே ஒன்றாக இருக்கிறது.
But in that they would have specific areas where God burdened them.
ஆனால் அதற்குள்ளாகவே தேவனே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற குறிப்பிட்ட பாரம் என்று ஒன்று இருக்கிறது.
The burden God lays on your heart is an indication of the ministry he has planned for you.
தேவன் உங்களுக்கு எந்த பாரத்தை கொடுத்திருக்கிறாரோ அதுவே தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஊழியத்திற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது.
You can't serve the Lord as a prophet without a burden.
ஒரு பாரம் இல்லாமல் தேவனுக்கு தீர்க்கதரிசியாக இருந்து ஊழியம் செய்வது முடியாது.
In fact, you can't serve the Lord effectively in any function in the body of Christ without a burden.
ஒரு பாரம் இல்லாமல் சபையின் சரீரமாகிய சபையில் எந்த ஒரு வேலையும் செய்யவே முடியாது.
You can't be an evangelist without a burden.
ஒரு பாரம் இல்லாமல் சுவிசேஷகனாக இருக்க முடியாது.
You can't be a shepherd without a burden.
ஒரு பாரம் இல்லாமல் மேய்ப்பனாகவும் இருக்க முடியாது.
You can't be a teacher without a burden.
ஒரு பாரம் இல்லாமல் போதகனாக இருக்க முடியாது.
Every ministry in the body of Christ begins with a burden.
கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியமும் பாரத்திலே தான் ஆரம்பிக்கிறது.
A burden is like a baby conceived in a womb.
இந்த பாரம் என்பது கர்ப்பத்திலே கருத்தரிக்கிற ஒரு குழந்தையைப் போல இருக்கிறது.
The womb is your heart.
அந்த கர்ப்பம் தான் உங்களுடைய
இதயம். God puts a seed called a burden.
அந்த இருதயத்திலே தேவன் ஒரு விதை என்கிற பாரத்தை போடுகிறார்.
Grows and grows and grows like the baby.
அது ஒரு குழந்தையைப் போல அது வளர்ந்து கொண்டே போகிறது.
And finally born.
கடைசியாக அது பிறக்கிறது.
That's how these prophets delivered their message.
இப்படி தான் இந்த தீர்க்கதரிசிகள் செய்திகளை கொடுத்தார்கள்.
It is exactly like delivering a baby.
ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போலவே தான்.
See, a woman just doesn't just go into a hospital and deliver a baby.
ஒரு ஸ்திரீ திடீரென ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறார்.
No, she's carried it for 9 months.
9 மாதங்களாக சுமந்து பிறகுதான் பெறுகிறாள்.
That's true prophecy.
இதுதான் மெய்யான தீர்க்க
தரிசனம். Where a person's carried a burden sometimes for many years.
சில சமயத்தில் அநேக வருஷங்களாக பாரத்தை உள்ளத்திலே சுமந்துதான் பிறகு செய்தியை
சொல்கிறார். There's a lot of preaching today. People just sit down on a Saturday and listen to some cassettes and tapes and read some books and produce a message.
ஆனால் இன்றைக்கு நிறைய பிரசங்களை ஒளி உணாடாக்களை கேட்கிறார்கள், புத்தகங்களை வாசிக்கிறார்கள், பிறகு ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கொடுக்கிறார்கள்.
And they are more concerned about making it look nice.
அந்த பிரசங்கம் அழகாக இருக்க வேண்டும்.
Arrange the sermon properly.
அந்த பிரசங்கம் ஒழுங்காக கிரமமாக அடுக்குகிறார்கள்.
Have 3 or 4 points all beginning with the same letter of the alphabet.
ஒரு ஆங்கில எழுத்திலே ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கக்கூடிய 3-4 குறிப்புகளை வைத்துக் கொள்கிறார்கள்.
What's that? That's a lecture. It's not a burden.
இது என்ன? அது ஒரு விரிவுரையாளர் கொடுக்கக்கூடிய லெக்சர் தான். அது
ஒரு பாடம். Like a college lecturer.
அது கல்லூரியில் இருக்கக்கூடிய விரிவுரையாளரை போல.
Most preachers today are college lecturers.
இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய விரிவுரையாளரை போல இருக்கிறார்.
The vast majority of them are worse than college lecturers because they don't even prepare as much as college lecturers for their sermon.
அதிலே பெரும்பாலானவர்கள் கல்லூரி விரிவியலாளர்களை காட்டிலும் மோசமானவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் கல்லூரி விரிவியலாளர்களைப் போல அவர்கள் பாடங்களை ஆயத்தம் செய்வதில்லை.
Malachi had a burden.
ஆனால் மல்கியாவுக்கு ஒரு பாரம் இருந்தது.
And I want to encourage you to receive from the Lord a burden as you wait upon him.
நீங்கள் அவரிடத்திலே காத்திருக்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு பாரம் வரும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துங்கள்.
Because if you serve the Lord without a burden, you'll ultimately end up seeking for money or man's honor or earthly comfort.
பாரம் இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் கடைசியிலே நீங்கள் கனத்தையும் பணத்தையும் சொகுசியம் தேடுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள்.
That's how so many people join one organization, then they go to another one, another one.
இப்படித்தான் அநேகர் ஒரு நிறுவனத்திலே சேருகிறார்கள், பிறகு அதை விட்டு இன்னொரு நிறுவனத்துக்கு போகிறார்கள். இவன் மாறிக்கொண்டே இருக்கிறார்.
Whoever gives them the biggest salary.
யார் அவர்களுக்கு அதிக சம்பளத்தை கொடுப்பார்களோ.
And here the Lord says,
இங்கே ஆண்டவர் சொல்கிறார்,
he has a complaint against his people.
இங்கே தம்முடைய ஜனத்தை குறித்து ஒரு முறையீடு சொல்கிறார்.
Because whatever he says, they question it.
அவர் எதை சொன்னாலும் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள்.
7 times we see in this book, the Lord said something and they said, how, why?
தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார், ஏன், எப்படி என்று கேள்வி கேட்டவர்களாக இருக்கிறார்கள்.
Here the complaint is this.
இங்கே இருக்கக்கூடிய
I have loved you, says the Lord, but you say, how has thou loved us?
நான் உன்னை நேசித்தேன், என்னை எப்படி நேசித்தீர்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்கள்.
And he says, I chose your forefather Jacob.
நான் உங்களுடைய மூதாதையாக யாக்கோபை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்கிறீர்கள்.
I chose you to be the promised nation.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமா இருக்க முடியும் உங்களை தேர்ந்தெடுத்தேன்.
I didn't choose Esau.
நான் ஏசாவை
தேர்ந்தெடுத்தேன். I chose you.
நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்.
But you say, why have you, where have you loved us?
ஆனால் நீர் எங்கே எங்கே
சிநேகித்தீர்கள்? God blessed them so much.
தேவன் அவர்களை அவ்வளவாய் ஆசீர்வதித்தார்.
But they took it for granted.
ஆனாலும் அவர்கள் ஏனோதானோ என்று அதை
எடுத்துக்கொண்டார். Lot of Christians are like that.
நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படித்தான்
இருக்கிறார்கள். They take God's blessings for granted.
தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்கிறார்கள்.
They question God's love.
தேவனுடைய அன்பை கேள்வி கேட்கிறார்கள்.
When Satan tempted Eve, the first thing he did was plant in her mind a doubt about God's love.
பிசாசு ஏவாளை சோதித்த பொழுது முதல் காரியம் தேவனை பார்த்து தேவன் மேலே ஒரு சந்தேகம் என்கிற விதையைத்தான் ஏவாளுடைய மதலை
போட்டார்.
அதே கேள்விதான் ஆதியாகமத்திலும் அதே கேள்விதான் மல்கியாவிலும்.
God doesn't really love you, otherwise he would have allowed you to eat from this tree.
தேவன் உண்மையாலுமே உங்களை நேசிக்கவில்லை, இல்லாவிட்டால் இந்த மரத்தின் கனியை புசிக்க
அனுமதித்தார்.
விசுவாசத்தை இழப்பது என்பது தேவனுடைய அன்பிலே இருக்கக்கூடிய விசுவாசத்தை இழப்பதுதான்.
That's why when the Lord prayed for Peter,
ஆகவேதான் தேவன் பேதுருக்காக ஜெபித்தார்.
He said, Satan has demanded permission to sift you like wheat.
ஒரு கோதுமையை சுளைகளை புடைப்பது போல புடைப்பதற்கு பிசாசு என்னிடத்தில் அனுமதி கேட்டார்.
I'm not praying that you won't fall.
நீ விழக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன்.
I'm praying that when you fall,
நீ விழும்பொழுது
your faith should not fail.
உன் விசுவாசம் ஒழிந்து போகாது.
That means when you reach that bottom, rock bottom,
அங்கே நீ ஆழத்திலே போய் அடையும் பொழுது
ரிமெம்பர் ஈவன் தேர் தட் காட் லவ்ஸ் யூ.
அந்த இடத்திலேயும் கூட தேவன் நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்.
காட் வாண்டட் பீட்டர் டு ரிமெம்பர்.
இதைத்தான் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளும்படி பேதுரு
விடுத்தார்.
நாம் விடலாம், நாம் நம்முடைய வாழ்க்கையை குழப்பிக் கொள்ளலாம்.
பட் வென் யூ கெட் டு தட் பிளேஸ் பிரதர் சிஸ்டர்,
ஆனால் இந்த இடத்திற்கு நீ வரும்பொழுது அருமையான சகோதரனே சகோதரியே,
டோன்ட் ஃபர்கெட் தட் காட் ஸ்டில் லவ்ஸ் யூ.
தேவன் இன்னுமாய் உன்னை நேசிக்கிறார் என்பதை மறந்து போக.
ஹோல்ட் ஆன் டு தட் ஃபேக்ட்.
இந்த சத்தியத்தை பிடித்து,
that is the most important thing.
இதுதான் மிக முக்கியமான கருத்து.
So he speaks here about how he has sovereignly chosen Jacob.
ஆகவே தம்முடைய அனந்த ஞானத்திலே யாக்கோபை எப்படி தேர்ந்தெடுத்தார் என்று சொல்கிறார்.
How do we know that Christ, God loves us?
கிறிஸ்து தேவன் நம்மை எப்படி நேசிக்கிறார் என்று எப்படி தெரியும்?
Christ died for us.
கிறிஸ்து நமக்காக மரித்தார்.
He didn't choose us because we are better than others.
மற்றவர்களை காட்டிலும் நாம் நல்லவர்கள் என்பதனாலே நம்மை தேர்ந்து கொள்ளவில்லை.
He chose us because he loved us.
அவர் நம்மை நேசித்ததனாலே நம்மை தேர்ந்து
கொண்டார். It is a sovereign choice.
இது அவருடைய அனந்த ஞானம்.
You must never forget that God chose you first.
தேவன் முதலாவது அவர்தான் உங்களை தேர்ந்தெடுத்தார் என்பதை மறக்கக்கூடாது.
You didn't choose God.
நீங்கள் தேவனை தேர்ந்தெடுக்கவில்லை.
And then in verse 6,
ஆறாம் வசனத்திலே,
the Lord has a complaint against the priests.
ஆசாரியனுக்கு விரோதமாக தேவன் ஒரு குறை வைத்திருக்கிறார்.
We come back to the same thing. We see the prophet speaking to the leaders.
இங்கேயும் அதே தீர்க்கதரிசிகள் தலைவர்களிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம்.
Notice how all the prophets spoke to the leaders.
எல்லா தீர்க்கதரிசிகளும் தலைவர்களிடத்தில் பேசுகிறதை பாருங்க.
First the leaders.
முதலாவது தலைவர்களிடத்தில்
பேசுகிறார். Even in Revelation 2 and 3 the Lord speaks to the elders of the church. And then to the church.
வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே தேவனே முதலாவது சபையின் மூப்பர்களுக்கு பேசுகிறார், பிறகு சபைக்கு பேசுகிறார்.
His complaints are always against the leaders.
அவருடைய குறைகள் எப்பொழுதுமே தலைவர்களுக்கு விரோதமாக தான் இருக்கிறது.
It was the leaders who led people into sin.
தலைவர்கள் தான் ஜனங்களை பாவத்துக்குள்ளாக நடத்துகிறார்கள்.
It's only the leaders who can lead people to godliness.
அதே போல தலைவர்கள் தான் ஜனங்களை தேவ பக்திக்குள்ளாக நடத்த முடியும்.
And that's why they persecuted the prophets, because the prophets would always rebuke the leaders.
ஆகவேதான் தீர்க்கதரிசிகளை அவர்கள் துன்பப்படுத்தினார்கள். ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே தலைவர்களுக்கு விரோதமாய் பேசினார்.
That's why the true prophets had to be free from being supported by people.
ஆகவேதான் ஒரு மெய்யான தீர்க்கதரிசி எந்த மனிதனாலும் தாங்கப்படாமல் இருக்க வேண்டும்.
Because if he was being financially supported by people, then he'd have to change his message.
பொருளாதார உதவி யார் ஒரு சாராரிடத்திலிருந்து அவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய செய்தியை மாற்றிவிட முடியும்.
Many people had to change their message because they lose their financial support.
அநேகர் தங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார உதவி நின்று விடுமோ என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய செய்தியை சற்று மாற்றிக் கொள்கிறார்கள்.
What did Malachi say to the priests?
மல்கியா ஆசாரியனிடத்தில் என்ன
சொன்னான்? He says, you people are supposed to be the leaders.
நீங்கள் தான் அதிபதிகளாய் தலைவர்களாய் இருக்க
வேண்டியவர். A son honors his father.
ஒரு குமாரன் தன் பிதாவை
கனமணுகிறான். A servant respects his master.
ஊழியக்காரன் தன் எஜமானை கனமணுகிறான்.
God says, if I am your father, where's my respect?
நான் பிதாவானால் என் கனம் எங்கே?
Where do you honor me?
நீங்கள் எங்கே என்னை கனப்படுத்துகிறீர்கள்?
And you say, how have we not honored you?
நாங்கள் உம்மை எங்கே கனமணாமல் போனோம்
என்று? You defiled my altar.
நீங்கள் பீடத்தை
அசுத்தப்படுத்தி. How have you defiled your altar?
நாங்கள் பலிபடுத்தி சுத்தமாக்கி சுத்தமாக வைத்திருந்தோம்.
No, the Lord says, that's not what I mean.
இல்லை, நான் சொல்வது அது அல்ல என்று சொல்கிறார்.
What have you offered on the altar?
நீங்கள் பலிபடுத்தல எதை நீங்கள்
offered? Blind sheep.
நீங்கள் ஊனமான பலியை கொண்டு வந்தீர்கள்.
And lame bullocks.
ஊனமான கால மாடுகள்.
And sick goats.
வியாதிப்பட்டதான ஆட்டுக்கடாக்கள்.
Are these the offerings you give to God?
நீங்கள் இதை தான் தேவனுக்கு காணிக்கையாக பலியாக கொடுக்கிறீர்களா?
It's like, you know, a man says, I have to give an offering now.
இப்பொழுது தேவனுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும்.
He looks through his flock.
அவன் தன்னை மந்தை அப்படியே பார்க்கிறான்.
Oh, that lamb is about to die. I better offer it quickly.
இந்த மந்தை சாகும் தருவாயில் இருக்கிறது. ஆகவே அதை பலிபீடத்தில் கொடுக்கட்டும் என்று கொடுக்கிறான்.
This ox is useless now. Can't plow anymore in the field.
இந்த காளை இப்பொழுது பயனற்றதாய் போய்விட்டது. உழ முடியாது.
Let me give it to God.
தேவனுக்கு கொடுத்து விடட்டும்.
They gave the worst to God.
தேவனுக்கு மோசமானதை கொடுத்தார்கள்.
You know, the worst thing they could find.
அவர்கள் கண்டுபிடிக்கிறதுலேயே மிக மோசமான காரியம்.
And God says,
தேவன் சொல்கிறார்,
you try and offer this to your governor.
இதை உங்கள் அதிபதிகளுக்கு கொடுத்து பாருங்கள்.
And see whether he'll accept it.
அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்று பாருங்கள்.
Verse 8.
8 ஆம் வசனம்.
If a governor comes to your house,
ஒரு அதிபதி உங்கள் வீட்டுக்கு வந்து வந்தால்,
will you give him dip for yesterday's bread?
நேற்றைய முந்தினத்தினுடைய ரொட்டியை கொடுப்பீர்களா?
Or meat that has become rotten?
அல்லது கெட்டுப்போன கறியை கொடுப்பீர்களா?
You'd give the best.
நீங்கள் சிறந்ததை கொடுப்பீர்கள்.
And God says, what about me?
என்னை குறித்து என்ன?
You don't honor me.
நீங்கள் என்னை
கனப்படுத்தவில்லை. When you don't give God's best with your best to God, you're not honoring him.
உங்களுடைய மென்மையானதை தேவனுக்கு கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அவரை கனப்படுத்தவில்லை.
I've heard people say like this.
சில சமயத்தில்
I get letters sometimes like this.
எனக்கு சில சமயத்தில் கடிதங்கள் வந்திருக்கிறது.
Brother Zach, I've retired from government service now. I'm 65 years old.
சகோதர ஜாக் அவர்களே, நான் அரசாங்க வேலையிலிருந்து இப்பொழுது ஓய்வு பெற்றுவிட்டேன். 65 வயதாயிருக்கிறது.
The rest of my life serving the Lord.
என்னுடைய வாழ்க்கையின் மீதி பகுதியை தேவனுக்கு ஊழியம் செய்து செலவழிக்க விரும்புகிறேன்.
Already getting a pension.
ஏற்கனவே அவருக்கு பென்ஷன் வருகிறது.
He wants to make some more money from some Christian organization.
இன்னும் ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்திலிருந்து பணம் சம்பாதிக்கலாம் என்று விரும்புகிறார்.
One foot in the grave, he wants to make some money in Jesus' name.
ஏற்கனவே ஒரு காலை கலரிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்.
The best part of his life he gave to the world.
அவர் தன்னுடைய வாழ்க்கையின் சிறந்த பகுதியை உலகத்துக்கு
கொடுத்துவிட்டார்.
பணம் சம்பாதிப்பதற்கு என்று
கொடுத்து. Now the dregs he wants to give to the Lord.
இப்பொழுது மீந்து இருக்கிற காரியத்தை தேவனுக்கு கொடுக்க விரும்புகிறார்.
It's like, you know, you invite the governor to your house for tea.
உங்களுடைய வீட்டுக்கு கவர்னரை அதிபதியை
And you have only one cup of tea.
உங்களுக்கு ஒரே ஒரு கப் டீ தான் இருக்கிறது.
And you drink it.
நீங்கள் அந்த டீயை கொடுக்கிறீர்கள்.
A little bit left at the bottom.
அது கீழே கொஞ்சம் மீதி இருக்கிறது.
Say, here sir, would you like to have this?
ஐயா, இந்த டீ கொடுக்க விரும்புகிறீர்களா என்று கேட்கிறீர்கள்.
You won't even give that to a beggar.
அதை ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட கொடுக்க மாட்டீர்கள்.
That's what you give to the Lord.
இதை தான் தேவனுக்கு கொடுக்கிறீர்களா?
The dregs of your life.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில மிஞ்சி போன சக்கையை கொடுக்கிறீர்கள்.
Give your life to God when you're 16, 17 years old.
16-17 வயதா இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு கொடுங்கள்.
Not when you're 70.
70 வயதா இருக்கும்போது அல்ல.
I'm not saying you should be a full-time worker.
முழு நேர ஊழியனா இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
Wherever you work.
எங்கு வேலை செய்தாலும்
சரி, totally for God.
முழுமையாக தேவனுக்கு
நன்றி. Let His kingdom be first in your life.
அவருடைய ராஜ்யமே உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவதாக
இருக்கட்டும். That's how we should live.
இப்படித்தான் நாம் வாழ வேண்டும்.
What about our energy?
நம்முடைய சக்தியை குறித்து என்ன?
The best part of our energy must be for God.
நம்முடைய சக்தியின் சிறந்த பகுதி தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும்.
Many of you would be much healthier if you had given the best part of your energy to the Lord.
உங்களிலே அநேகர் உங்களுடைய சக்தி சிறந்த சக்தியை தேவனுக்கு என்று கொடுத்திருந்தீர்கள் சொன்னால் இப்பொழுது ஆரோக்கியமாக இருப்பீர்கள்.
Many a time when I have been sick, I've gone out and served the Lord and been healed.
அநேக சமயங்களிலே நான் வியாதியா இருக்கும் பொழுது போய் ஊழியம் செய்திருக்கிறேன், அப்பொழுது குணமாக்கப்பட்டிருக்கிறேன்.
Yeah, I've given the best to the Lord.
நான் என்னுடைய வாழ்க்கையின் மேன்மையானதை ஆண்டவருக்கு
கொடுத்திருக்கிறேன். I don't believe in dishonoring God by giving him the last bits of the cup of tea.
கப்பிலே இருக்கக்கூடிய கடைசி டீயை தேவனுக்கு கொடுத்து கனப்படுத்துதல் எனக்கு நம்பிக்கை
இல்லை. You spend all your money for yourself.
உங்களுக்கு எல்லா பணத்தையும் செலவு செய்கிறீர்கள்.
And then give something to God.
பிறகு கொஞ்சத்தை தேவனுக்கு கொடுக்கிறீர்கள்.
Spend all your time for yourself.
உங்களுக்கு எல்லா நேரத்தையும் செலவு செய்கிறீர்கள்.
Watching television, reading all types of rubbish and then little bit few minutes for the Lord.
நீங்கள் டிவியை பார்க்கிறீர்கள், செய்தித்தாளை வாசிக்கிறீர்கள், எல்லா காரியமும் செய்துவிட்டு மீதி இருக்கிற கொஞ்ச நிமிஷத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்கள்.
That's what the Lord is saying.
இதை தான் தேவன் சொல்கிறார்.
You are giving that which is sick and despised.
நீங்கள் வியாதிப்பட்டதும் ஊனலுமானதை நீங்கள் கொடுக்கிறீர்கள்.
And the Lord says, I wish there were one of you who would shut the gates so that people don't offer these type of offerings.
இப்படிப்பட்ட பார்க்கிறோம், இப்படிப்பட்ட பலிகளை கொடுக்காமல் இருக்கும்படி எவனாவது கதவுகளை பூட்டுவார் நலமா இருக்கும்படி சொல்கிறார்.
Are you giving the best of your time to the Lord?
நீங்கள் உங்களுடைய சிறந்த நேரத்தை தேவனுக்கு கொடுக்கிறீர்களா?
Ask yourself every day.
ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
Or do you read the Bible when you are half sleepy at night?
அல்லது இரவிலே பாதி தூக்கத்தோடு கூட வேதத்தை வாசிக்கிறீர்களா?
Supposing you have a lot of intelligence.
உங்களுக்கு நிறைய புத்தி இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
Do you use your intelligence for God?
உங்களுடைய புத்தியை தேவனுக்கு என்று பயன்படுத்துகிறீர்களா?
God gave me intelligence.
தேவன் எனக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார்.
Before I was converted, I used it for the world.
நான் மனம் திரும்பாததற்கு முன்பதாக உலகத்துக்கு என்று
பயன்படுத்தி I used it to advance in my profession.
என்னுடைய தொழிலை முன்னேறுவதற்காக பயன்படுத்தி
I got converted when I was 19.
19 வயதாக இருக்கும்போது மனம் திரும்பினேன்.
And I used all the intelligence God's given me to study the Bible.
எனக்கு தேவன் கொடுத்த எல்லா புத்தியையும் வேதத்தை படிக்க முடியாய் நான் செலவு செய்தேன்.
It's not my ability.
என்னுடைய திறமை அல்ல.
I gave it to God.
நான் தேவனுக்கு என்று கொடுத்தேன்.
What have you used your intelligence for?
நீங்கள் உங்களுடைய புத்தியை எதற்கு பயன்படுத்தி
What have you used your spare time for?
உங்களுடைய மீதி நேரத்தை எதற்கு என்று பயன்படுத்துகிறீர்கள்?
You can't have the anointing of God if you don't honor him.
நீங்கள் அவரை கனப்படுத்தாத வரைக்கும் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்காது.
They gave to God that which cost them nothing.
தங்களுக்கு இலவசமாக இருக்கிற காரியங்களை தேவனுக்கு கொடுக்கவில்லை.
That was the complaint God had with them.
இதைத்தான் தேவன் ஒரு குறையாக சொல்கிறார்.
But he said, the Lord says, that's okay.
சரி என்று தேவன் சொல்கிறார்.
I reject all of you.
நான் உங்களை எல்லாரும் தள்ளிவிடுவேன்.
I am going to go out of this Jewish nation to all the nations of the world.
இந்த யூத தேசத்தை விட்டுவிட்டு மற்ற தேசங்களுக்கு புறப்பட்டு செல்ல
போகிறேன். Verse 11.
11
ஆம் All over the world, from the rising of the sun to the setting of it, there's going to be a pure offering in different places.
சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும் என்று சொல்கிறார்.
God is saying goodbye to the Jewish nation.
இப்பொழுது யூத தேசத்துக்கு டாடா
சொல்கிறார். And he's saying goodbye even today to those who offer in that which cost them nothing.
தங்களுக்கு இலவசமாய் இருக்கிறதை தேவனுக்கு கொடுக்கிறார்களே அவர்களுக்கும் இன்றைக்கும் பார்த்து டாடா சொல்கிறார்.
Do you think God will accept you just because you say you are baptized in the Holy Spirit and speak in tongues?
பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிறதுனாலே தேவன் உங்கள் பலிகளை ஏற்றுக்கொள்வாரா?
What if that other person who is baptized as a child offers to God a better sacrifice than you offer?
குழந்தையா இருக்கும்பொழுது ஞானஸ்நானம் பெற்ற ஒருவன் உன்னை காட்டிலும் அதிகமான நல்ல ஒரு பலியை கொடுக்கும்போது உன்னுடைய பலி எப்படி
இருக்கும்?
தேவன் அவனைத்தான்
ஏற்றுக் That person in a church which you call a dead denomination church is more acceptable to God than you in a so-called separated church.
செத்த சபை என்று சொல்லுகிறாய், அதிலே இருக்கக்கூடிய ஒருவன் சிறந்த காணிக்கை கொடுக்கும்போது தேவன் அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஒழிய நீ நல்லவனா இருக்கிற நல்ல சபையில் இருக்கிற என்று சொல்லுகிற உன்னுடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை.
The Lord says in verse 14.
14 வசனத்தில் ஆண்டவர்
சொல்கிறார். Cursed be the swindler who has got a male in his flock and vows it and then sacrifices a blemished animal to the Lord.
தன் மந்தியிலே கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன்.
That means you got the best and you don't give it to God.
உனக்கு மேன்மையானது இருக்கிறது ஆனால் அதை தேவனுக்கு கொடுப்பதில்லை.
You give the worst part.
நீ மோசமானதை கொடுக்கிற.
Last days the Jews were like that and the last days the Christians are like
that. கடைசி நாட்கள் யூதர்கள் அப்படி இருந்தாலும் இன்றைய கடைசி நாட்களில் கிறிஸ்தவம் அப்படி தான் இருக்கிறார்கள்.
I think of the missionaries who have come to India 60-70 years ago.
60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா தேசத்துக்கு வந்த மிஷனரிகளை நினைவுகூர்கிறேன்.
Godly men who spent years here, some of them stayed here for years, never went home.
ஒரு சிலர் தேவ பக்தியுள்ளவர்களாக இருக்கிறார்கள், இங்கு வந்து தங்களுடைய எத்தனையோ வருஷங்கள் இங்கே செலவு செய்து திரும்பி போகவில்லை.
I have respect for them.
நான் எனக்கு இருக்கக்கூடிய அதிகமான கனத்தை அவர்களுக்கு கொடுக்கிறேன்.
But look at the people who come today from those same western countries.
அதே மேலை நாடுகளிலிருந்து இன்றைக்கு இங்கு வருகிற ஊழியர்களை பாருங்கள்.
They are all tourists.
அவர்கள் எல்லாரும் உல்லாச பயணிகள்.
They come for what they call short term missions.
குறுகிய கால மிஷனரி பணி என்கிற காரியத்தில் வருகிறார்கள். 3 மாதம்,
6 மாதம்,
6 மாதம்
to ease their conscience that they help some poor people here.
இங்கே வந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்து என்று சொல்லி தங்கள் மனசாட்சியை சற்று
come for 1 week and give out some tracts to ease their conscience.
தங்களுடைய மனசாட்சியை லகுவாக்கி கொள்வதற்காக வந்து டிராக்டை கொடுத்து விட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள்.
These are not missionaries, they are tourists.
இவர்கள் எல்லாம் மிஷனரிகள் அல்ல, அவர்கள் உல்லாச பயணிகள்.
Doing things to ease their conscience.
தங்களுடைய மனசாட்சியை சாந்தப்படுத்துவதற்காக அப்படி செய்கிறார்கள்.
And in chapter 2,
2 அதிகாரம்
we read here.
இங்கே வாசிக்கிறோம்.
He speaks again to the priests.
மீண்டுமாய் ஆசாரியிடத்திலே பேசுகிறார்.
If you don't this by the way this word cursed in verse 14 comes 7 times in the book of Malachi.
14 அதிகாரத்திலே சபிக்கப்பட்டன் என்கிற வார்த்தையானது மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 14 முறை வருகிறது.
The last word in Malachi is also curse.
மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் கடைசி வார்த்தை
சபிக்கப்பட்டன். Amazing, so many times that word curse comes in the new book of Malachi.
பலவிதமாய் இந்த புத்தகத்திலே சபிக்கப்பட்டன் என்ற வார்த்தை வருகிறது, வியப்பாக இருக்கிறது.
So in Malachi 2 he speaks to the priests.
மல்கியா 2 அதிகாரத்தில் ஆசாரியிடத்தில் பேசுகிறார்.
This is, I'm not speaking to the congregation.
நான் இப்போது சபைக்கு பேசவில்லை.
I'm speaking to the leaders who are sitting on the platform.
அங்கே மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற தலைவர்களிடத்தில் பேசுகிறேன் என்று சொல்கிறார்.
Honor my name or I'll bring a terrible curse upon you, he says in verse 2.
என் நாமத்திற்கு வேண்டிய மகிமையை செலுத்துங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்குள்ளே சாபத்தை
அனுப்புவேன். I will even curse your blessings which you have already got.
நீங்கள் ஏற்கனவே பெற்ற உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன்.
I'm going to rebuke your offspring and I'll spread dung on your faces.
உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளை சாணியை உங்கள் முகங்களில் இறைப்பேன் என்று 3 வசனத்தில்
think of Levi your forefather.
உங்களுடைய முற்பிதாக்களாகிய லேவியரை எண்ணி
பாருங்கள். Why did I make a covenant with him?
ஏன் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன்?
It was an object of reverence.
அது பயப்படும் பயத்தோடு இருக்கும்படியாய் பண்ணினேன்.
He revered me.
அவன் எனக்கு மரியாதை பயத்தை எனக்கு
பயந்தான்.
எனக்கு மரியாதை செலுத்தினான்.
True instruction was in his mouth.
சத்திய வேதம் அவன் வாயிலே இருந்தது.
Unrighteousness was not found on his lips.
அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை.
He walked with me in peace and uprightness and he turned many people away from iniquity.
அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான்.
In verse 5 and 6 he mentions the 7 qualities that were characteristic of these of Levi.
5-6 வசனங்களிலே லேவியருடைய உண்மையான பண்புகளை குறித்து இங்கே சொல்கிறார்.
Notice that.
அதை கவனித்து
நம்பர் 1,
முதலாவது குணாதிசயம்,
feared me.
அவர்கள் எனக்கு பயந்தார்.
They had a reverence for God.
தேவனுக்கென்று ஒரு மரியாதை கலந்த பயம்
கொண்டவர்களாக
இருந்தார்கள். இரண்டாவது,
they had a concern for my name.
என் நாமத்துக்கென்று அவர்கள் கரிசனை உள்ளவர்களாக இருந்தார்கள்.
Number 3,
மூன்றாவது காரியம்,
they passed on to the people all the truths they received from me.
என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா சத்தியங்களையும் மக்களுக்கு கொடுத்தார்கள்.
Number 4,
நான்காவது காரியம்,
they hated sin.
பாவத்தை வெறுத்தார்கள்.
They didn't tell lies or cheat.
அவர்கள் பொய் சொல்லவில்லை, ஏமாற்றவில்லை.
Number 5,
ஐந்தாவது காரியம்,
verse 6, they walked with God.
தேவனோடு கூட நடந்தார்கள்.
Number 6,
ஆறாவது காரியம்,
they lived uprightly.
அவர்கள் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள்.
And then number 7,
ஏழாவது காரியம்,
they turned many people away from sin.
அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினார்கள்.
So in just those 2 verses,
இந்த 2 வசனங்களிலே
you have a complete picture of what God wants every true leader to be like.
ஒவ்வொரு உண்மையான தலைவனிடத்தில் என்னென்ன குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்பதை இங்கே எதிர்பார்க்கிறார்.
He says in verse 7, a true priest should preserve knowledge and men should come to him for instruction because he is the messenger of the Lord.
ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள், அவன் சேனுடைய கர்த்தருடைய தூதன்.
But he says, you who are descendants of Levi, you're not walking in their paths.
ஆனால் லேவியருடைய சந்ததி என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் அந்த வழியில் நடக்கவில்லை.
You have corrupted the covenant of Levi.
நீங்கள் லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள்.
God has a tremendous complaint against the priests.
ஆசாரியர்களுக்கு விரோதமாக தேவன் பெரிய ஒரு கோல் சொல்கிறார்.
You saw complaints in verse chapter 1 and now these complaints in chapter 2.
1 அதிகாரத்திலே குறைகளை சொல்கிறதை பார்க்கிறோம், 2 அதிகாரத்திலும் தேவன் குறைகளை சொல்கிறார்.
God has this book of Malachi, there are a number of complaints the Lord has.
மல்கியா புத்தகத்திலே தேவன் மனிதனுக்கென்று வைத்திருக்கிற அநேக குறைகளை பார்க்கிறோம்.
Now we go to verse 10.
10 வசனத்துக்கு போவோம்.
It says here, don't we all have one father? Hasn't one God created us? Why do we deal treacherously with each other?
நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லையோ? ஏன் அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுகிறான்?
In verse 11, now he's talking, he's relating it particularly to married life.
11 வசனம் குறிப்பாக இது திருமண வாழ்வை குறித்து சொல்கிறார்.
A servant of God must have a godly home.
ஒரு தேவ ஊழியன் ஒரு தேவ வீட்டு தேவ குடும்பத்தை வைத்திருக்க வேண்டியவனாக இருக்க வேண்டும்.
And he goes on to speak there about their being dealing, verse 14, treacherously with their wives.
மனைவியிடத்திலே துரோகம் செய்கிறது ஏன் என்று கேட்கிறார். 14 வசனம்,
first of all, they married women who worshipped idols, verse 11.
முதலாவதாக 16 வசனத்திலே பார்க்கிறோம், விக்கிரகங்களை வணங்குகிற குமார்த்திகளை விவாகம் பண்ணினார்கள்.
If you marry a woman who loves money,
பணத்தை நேசிக்கிற ஒரு ஸ்திரியை திருமணம்
செய்தால், even if you don't love money, you're going to have a tremendous problem.
நீங்கள் பணத்தை நேசிக்காவிட்டாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும்.
If you marry a woman who's stingy and miserly,
கஞ்சத்தனமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரியை
விவாகம்
உபசரிக்கிற ஸ்திரீ இல்ல உபசரிக்கிற குணாதிசயம்
இல்லை என்றால் selfish worshipper of herself.
அவள் தன்னைத்தானே வணங்குகிற சுயநலம் உள்ளவளா இருப்பாள்.
How can you serve God?
எப்படி நீங்கள்
தேவனுக்கு She's a very good looking girl who paints up her face every day.
அவள் மிகவும் அழகுள்ள ஸ்திரியாக இருந்தாலும் தினமும் தன்னுடைய முகத்துக்கு சாயம் பூசுகிற ஸ்திரியாக இருந்தாலும்
You are a leader, you got to be very careful about the type of wife you marry.
நீங்கள் தலைவரா இருக்கும் பொழுது எவ்விதமான ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணுகிறீர் என்பதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க
வேண்டும். There are a number of things we learn in the book of Malachi.
மல்கியாவிலே பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம்.
May God help us to listen to this
இந்த காரியங்களுக்கு கவனிக்க முடியாத தேவன் உதவி செய்வாராக.
Continue in our next session.
நாம் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் தொடர்ந்து படிப்போம்.
Welcome to Words of Life once again.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We have been studying through the Bible.
நாம் வேதாகமம் முழுவதும் என்ற பாடத்தொடரை படித்துக்
கொண்டிருக்கிறோம். And now we come to our last session for the Old Testament.
பழைய ஏற்பாட்டின் கடைசி நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம்.
After this we go into the New Testament.
இதற்கு பிறகு நாம் புதிய ஏற்பாட்டுக்கு போக போகிறோம்.
And we are now in the book of Malachi chapter 2.
நாம் இப்பொழுது மல்கியா இரண்டாம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
And we saw that in Malachi the Lord has many complaints against his people.
மல்கியாவிலே தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய குறைகளை தேவன் சொல்கிறார்.
And one of the complaints he has is that you are not faithful to your wives.
உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் உண்மையா இல்லை என்கிற ஒரு குறையும் அவர் சொல்கிறார்.
He's talking to the leaders.
தலைவர்களிடத்தில் பேசுகிறார்.
You can't be a leader if your family life is not right.
ஒரு குடும்ப வாழ்க்கை சரியில்லாவிட்டால் ஒரு தலைவனாக இருக்க முடியாது.
That was true in the Old Testament, much more in the New Testament.
பழைய ஏற்பாட்டிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில்
Your relationship with your wife is fundamental.
மனைவியோடு கூட இருக்கக்கூடிய உறவு அது அடிப்படையான ஒரு
You have dealt verse 14 of chapter 2 treacherously with your wife even though she is your companion by covenant.
உன் தோழியும் உன் உடன்படிக்கை மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாய் என்று 14 வசனத்திலே பார்க்கிறோம். 2 அதிகாரம்.
He calls their wife your wife the wife of your youth.
உடைய
verse 14.
14 வசனத்திலே வாலிப நாட்கள் இளவயதின் மனைவி என்று அவர் அழைக்கிறார்.
That means even if your wife is 85 years old
உங்களுடைய மனைவி 85 வயதாக இருந்தாலும் சரி
யூ மஸ்ட் லுக் அட் ஹர் ஆஸ் ஷி வாஸ் வென் ஷி வாஸ் த யங் கேர்ள் ஹூம் யூ மேரிட்.
திருமணம் ஆகும்பொழுது எப்படி இளம் ஒரு ஸ்திரீயாக நீங்கள் பார்த்தீர்களோ அதே போல எப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும்.
த வைஃப் ஹூம் யூ சோஸ் வென் ஷி வாஸ் யங் அண்ட் யூ வர் யங்.
நீ இளவயதா இருக்கும்பொழுது நீ தெரிந்தெடுத்த இளவயதின் மனைவி.
டோன்ட் லூஸ் தட் டிவோஷன் அண்ட் லவ் ஃபார் ஹர்.
அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசத்தையும் நேசத்தையும் இழந்துவிடக்கூடாது.
ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இஸ் ஃபண்டமெண்டல் for a servant of God.
ஒரு தேவ ஊழியனுக்கு கணவன் மனைவிக்குரிய அந்த உறவு மிகவும் அடிப்படையான ஒன்று.
To have a good marriage you must have a good wife.
நல்ல திருமணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னா நல்ல மனைவி உங்களுக்கு இருக்க வேண்டும்.
But to be a good husband you don't need to have a good wife.
ஆனால் ஒரு நல்ல கணவனா இருப்பதற்கு உங்களுக்கு நல்ல மனைவி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
You can be a good husband even if you got the most evil witch in the world as a wife.
இந்த உலகத்திலே ஒரு மோசமான சூனியக்காரியை போல ஒரு பெண்ணை மனைவியாக கொண்டிருந்தாலும் நல்ல கணவனாக நீங்கள் இருக்க
முடியும். That depends entirely on you.
அது முற்றிலும் உங்களை பொறுத்த காரியம்.
You take up your cross.
நீங்கள் சிலுவையை சுமந்து
deny yourself.
உங்களை நீங்களே வெறுத்து
விடுங்கள். Seek the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் வல்லமையை தேடுங்கள்.
Believe that God will never allow you to be tested beyond your ability.
உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி தேவன் சோதிக்க மாட்டார் என்பதை நம்புங்கள்.
And you can love any woman if that is your wife.
அது எந்த ஸ்திரீயாய் இருந்தாலும் உங்களுடைய மனைவியை நீங்கள் நேசிப்பீர்கள்.
The Lord says here in verse 16, I hate divorce.
நான் விவாகரத்தை வெறுக்கிறேன், தள்ளிவிடுதலை வெறுக்கிறேன்.
How is it today so many Christian preachers are divorced?
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் தங்கள் மனைவியை தள்ளிவிட்டிருக்கிறார்கள்.
And they married divorcees.
அவர்கள் தள்ளிவிட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார்கள்.
Such a person cannot be in the ministry of the Lord.
அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய ஊழியத்தில் இருக்கவே முடியாது.
God will accept him. His sins can be forgiven.
அவனை தேவன் ஏற்றுக்கொள்வார், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்.
He certainly cannot be in the ministry of the Lord.
கண்டிப்பாக அவன் தேவனுடைய ஊழியத்தில் இருக்க முடியாது.
But you may say, but I know so and so and so and so whom God is using mightily.
இல்லை, தேவன் வல்லமையாக இன்னாரை பயன்படுத்துகிறார், இவரை பயன்படுத்துகிறார் என்றெல்லாம் சொல்லலாம்.
I am not talking about God using people mightily.
தேவன் வல்லமையாக ஜனங்களை பயன்படுத்துகிறதை குறித்து
பேசவில்லை. There are many people who cast out demons and do miracles who will go to hell according to Jesus words in Matthew 7.
மத்தேயு 7 அதிகாரத்தில் இயேசுவின் வார்த்தைகளை போன்று அநேக பிசாசுகளை விரட்டுவார்கள், ஊழியம் அற்புதங்களை செய்வார்கள், அவர்கள் நரகத்துக்கு
போவார்கள். I am talking about God's standards.
நான் தரத்தை பற்றி சொல்கிறேன்.
God hates divorce and that's in the old covenant.
தேவன் தள்ளிவிடுதலை வெறுக்கிறார், இது பழைய உடன்படிக்கையில் காணப்படுகிறது.
But you say, didn't he permit divorce in Deuteronomy?
ஆனால் உபாகமத்தில் தள்ளிவிடுதலை அவர் அனுமதிக்கவில்லையா என்று கேட்கலாம்.
He permitted it because of the hardness of people's hearts, Jesus said in Matthew 19.
இயேசு மத்தேயு 19 அதிகாரத்தில் ஜனங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாய் அதை நான் அனுமதித்தேன்
என்று சொன்னார். He didn't command it, he permitted it.
அவர் அதை கட்டளையிடவில்லை, அவர் அதை அனுமதித்தார்.
But he hated it.
ஆனால் அதை வெறுக்கிறார்.
Did he suddenly start hating divorce in 400 years before Christ?
கிறிஸ்துவுக்கு முன்பாக 400 வருடங்களுக்கு முன்பாகத்தான் அவர் திடீரென்று தள்ளிவிடுதலை வெறுக்க ஆரம்பித்து விட்டாரா?
See, it says in Malachi chapter 3, I am the Lord, I do not change.
மூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்கிறார்.
So he doesn't change.
ஆகவே அவர் மாறாதவர், மாறாதவர்.
He always hated divorce.
அவர் எப்பொழுதுமே விவாகரத்தை
வெறுக்கிறார். And he hates it today.
இன்றைக்கும் அதை வெறுக்கிறார்.
If you have divorced, he hates that divorce.
நீ மனைவியை தள்ளிவிட்டால் அதை அவர் வெறுக்கிறார்.
God can accept you if you repent and it may not have been your fault.
ஒருவேளை அது உன்னுடைய குறையா இல்லாமல் இருக்கலாம், நீ மனம் திரும்பினால் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார்.
But you can't be in the ministry.
ஆனால் நீ ஊழியத்தில் இருக்க முடியாது.
It's very important to understand that.
இதை விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
You got to be faithful to the wife of your youth.
இள வயதின் மனைவிக்கு நீ உண்மையா இருக்க வேண்டும்.
That requires self-denial.
இது சுயத்தை வெறுக்கக்கூடிய காரியம் தேவைப்படுகிறது.
Even if you marry the best woman in the world, you have to deny yourself.
உலகத்திலே மிகவும் சிறந்த ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினாலும் நீ உன்னை வெறுக்க வேண்டியது.
Because the best woman in the world is still got a flesh in which dwells nothing good.
உலகத்திலே இருக்கக்கூடிய சிறந்த பெண்ணுக்கும் மாம்சத்தில் தான் வாழுகிறாள், அதிலே மாம்சத்தில் நன்மை ஒன்றும் வாசமாயில்லை.
The best woman in the world has got a flesh which she got from Adam.
உலகத்திலே இருக்கக்கூடிய சிறந்த பெண்ணுக்கு கூட ஆதாமிலிருந்து தான் கிடைத்திருக்கிறது அந்த மாம்சம்.
So both have to deny themselves.
ஆகவே இருவருமே தங்களை வெறுக்க வேண்டியதாக
இருக்கிறது. But marriage is a very important area for a Christian leader.
ஒரு கிறிஸ்தவ தலைவனுக்கு திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி.
In Revelation chapter 2, the Lord speaks to a church leader in Thyatira.
வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவன் தியத்திரா சபையின் தலைவனுக்கு பேசுகிறார்.
He says, your wife Jezebel calls herself a prophetess and defies my servants.
உன்னுடைய மனைவி தன்னை இசபேல் என்று அழைத்துக் கொண்டு அவள் அங்கே தீட்டுப்படுத்துகிறாள் சபையை, என்னுடைய ஊழியக்காரியை சொல்கிறாள்.
There are some preachers whose wives control them from behind the scenes.
சில பிரசங்கியார்களை பின்னணிக்கு பின்பாக மனைவி இருந்து கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறாள்.
You got to be very careful.
நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
Your wife must be a wife at home.
உங்களுடைய மனைவி வீட்டிலே தான் மனைவியாக இருக்க
வேண்டும். Not one who controls your ministry.
ஊழியத்தை கட்டுப்படுத்துறவளாக இருக்கக்கூடாது.
Then what about your children?
உங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்ன?
It says in verse 15, God wants godly offspring from you.
தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிக்கு தேவன் விரும்புகிறார்.
Not only must you be faithful to your wife.
மனைவிக்கு உண்மையாக இருப்பது மட்டுமல்ல.
And that faithfulness is not only in physically that you don't have sex with somebody else.
வேறு ஒருவரிடத்தில் தகாத உறவு கொள்ளக்கூடாது, அதிலே உண்மையா இருக்க வேண்டும்.
It also means that you don't speak flirtatiously with other girls.
மற்ற பெண்களோடு கூட நீங்கள் விடுதலையோடு கூட பேசுவதும் தவறு.
You must, if you are speaking alone with a lady, you must speak to her exactly like you would speak if your wife were standing there.
ஒரு பெண்ணோடு கூட தனியாக பேசும்போது உங்களுடைய மனைவியும் அங்கே இருந்தால் எப்படி பேசுவீர்களோ அதே போல தான் பேச வேண்டும்.
And you must never speak to a lady alone in a room.
ஒரு அறையிலே தனியாக ஒரு பெண்ணோடு கூட பேசக்கூடாது.
You must speak in an open place.
ஒரு திறந்த வெளியிலே இருந்து
along with your wife or along with another elder.
அல்லது மனைவியோடு கூடவோ அல்லது சக மூப்பரோடு கூடவோ இருந்து கொண்டு ஒரு பெண்ணிடத்தில் பேசலாம்.
You must never visit a home if the lady is alone there.
ஒரு பெண் தனியாக இருக்கும் பொழுது அந்த வீட்டை நீங்கள் கண்டிப்பாக
சந்திக்கக்கூடாது.
இவைகளெல்லாம் எளிய
தத்துவங்கள். Be faithful to your wife.
மனைவிக்கு உண்மையாக
இரு. And bring up godly offspring.
தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும்.
Paul says to Timothy, if a man can't bring up a few children at home, how is he going to build a church?
குடும்பத்திலே பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்த தெரியாதவன் ஒரு சபையை எப்படி விசாரிப்பார் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார்.
If you have 3 children and some of them are rebellious, how will you take care of a church of 50 people?
உங்கள் வீட்டிலே 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களே முரட்டாட்டமுள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீங்கள் சபையை எப்படி விசாரிப்பீர்கள்?
The church is the home is the training ground for the church.
குடும்பம் என்பது சபையில ஊழியத்திற்காக இருக்கக்கூடியதான ஒரு பயிற்சி.
So if your children are not born again,
உங்கள் பிள்ளைகள் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால்,
how can you bring the church to that experience?
நீங்கள் எப்படி சபையை அந்த அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வர
முடியும்? Because your children see you at home.
பிள்ளைகள் உங்களை வீட்டிலே பார்க்கிறார்கள்.
They know what you live for.
நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள் என்பதை பார்க்கிறார்கள்.
If they are worldly, it's because they've seen that that's your interest in life too.
அவர்கள் உலகத்தர்களாக இருந்தால் உங்களுடைய விருப்பமும் என்ன என்று அவர்கள் பார்க்கிறார்கள்.
Another complaint the Lord has in verse 17 is
17வது வசனத்தில் இன்னொரு குறையை தேவன் சொல்கிறார்.
He said the Lord doesn't judge people fairly. He's not a God of justice.
கர்த்தர் நீதியின் தேவன் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
You say that those who do evil, God accepts them.
தேவன் தீமை செய்கிறவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்கிறீர்கள்.
And those who do good, he doesn't do much to help them.
நல்லவனுக்கு தேவன் அதிகமாக உதவி செய்கிறதா என்று சொல்கிறார்கள்.
Don't have a complaint against God because God is sovereign in the way he blesses people.
தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற விதத்திலே அவர் அனந்த ஞானமுள்ளவராக இருக்கிறபடினால் நீங்கள் தேவனிடத்தில் குறை காண
வேண்டாம். We're not here to find fault with God.
தேவனிடத்தில் குறை கண்டுபிடிப்பதற்காக நாம் இங்கே இல்லை.
Chapter 3.
மூன்றாம் அதிகாரம்.
The Lord says, I'm going to send my messenger who will prepare the way before me.
எனக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணக்கூடியதான ஒரு
தூதன் இருக்கிறார். This is a prophecy concerning John the Baptist.
இது யோவான் ஸ்நானகனை குறித்து தான்.
And then suddenly the messenger of the covenant, Jesus, will come.
திடீரென்று அந்த உடன்படிக்கையின் தூதனாக
இருக்கிறார். He will come like a refiner's fire, verse 2.
இரண்டாம் வசனத்தை பார்க்கிறோம், புடமுடுகிற அக்னியை போல அவர்
வருவார். He is coming to cleanse the church.
அவர் சபையை சுத்திகரிக்கும்படியாக வருகிறார்.
Refining takes a long time.
சுத்திகரிப்பு என்பது அதிக நேரம் பிடிக்கும்.
And that's why he sits, verse 3. He doesn't stand.
அது ஆகவே தான் மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் உட்கார்ந்து என்று வாசிக்கிறோம்.
He sits because it's going to take a long time.
அதிக நேரம் எடுக்கிறபடினால உட்கார்ந்து இருக்க போகிறார்.
When does he stop the refining?
எப்பொழுது அவர் சுத்திகரிப்பு நிறுத்துவார்?
When the silver or gold is so pure that he can see his face in it.
அவர் தம்முடைய முகத்தையே பார்க்கக்கூடிய அளவுக்கு வெள்ளியும் பொண்ணும் சுத்தமாக முடிந்து அதை நிறுத்துவார்.
When will the Lord stop his refining in your life?
உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் சுத்திகரிக்கிற வேலை எப்பொழுது நிறுத்துவார்?
When he can see his face reflected in your character.
அவருடைய முகமானது உங்களுடைய குணாதிசயத்திலே வெளிப்படும் பொழுது தான் அதை நிறுத்துவார்.
So those who have this hope of Christ coming will purify themselves to that standard.
கிறிஸ்து வருவார் என்கிற நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அந்த தரத்திற்கு ஒத்தவாறு தன்னை சுத்திகரித்துக்
கொள்கிறான். And so the Lord must keep us in the fire and burn away all our love for money.
ஆகவே தேவன் நம்மை அக்கினியை வைத்து நம் பணத்திலே இருக்கக்கூடிய ஆசையை,
the honor of men,
மனிதனுடைய கணத்தை நேசிக்கிற நேசத்தை எரிக்க வேண்டும்.
Selfishness,
நம்முடைய தன்னலத்தை எரிக்க வேண்டும்.
Pride,
நம்முடைய பெருமை எரிக்க வேண்டும்.
Are being bothered by the opinions of others,
மக்களுடைய அபிப்பிராயத்துக்கு பயப்படுவது.
Everything has to be burnt up.
இவையெல்லாம் அந்த அக்கினியில் எரிக்கப்பட வேண்டும். நம்முடைய அசுத்தமான எண்ணங்கள், நம்முடைய குறைகள்,
our secret unfaithfulness to our wives,
மனைவிக்கு நாம் உண்மை இல்லாத இருக்கக்கூடிய அந்தரங்க காரியங்கள்,
and all hypocrisy,
illa maimalangal,
all impurity,
illa asutta,
all unbelief,
illa avishwasam.
Unbelief is a terrible sin that needs to be burned out of us.
Avishwasam endru bayangaramana paavam adhaiyum nammai vittu suttu erikkapada
vendum, so that we become pure.
Appozhudhu nam suttamaavom.
That's why God takes us through the fires of testing.
Agave than sodikkiradana akkinikkulai devan nammai
eduthu seyyana. Misunderstanding,
thavarai purindukollakoodi anubavathil
tribulation,
upathravangal,
persecution,
vyagulangal,
false accusation,
poyyai kutram chaattapadudal.
All these things are fires.
இவங்களெல்லாம் அக்னி.
Don't try to jump out.
அக்னியிலிருந்து குதித்து போய்விட வேண்டாம்.
Wait there till the face of Jesus can be seen in you.
இயேசுவுடைய அழகு முகம் உண்மையிலே காணும்
வரை காத்திருங்கள்.
நீங்கள் தவறாய் புரிந்து
கொள்ளப்படுகிறீர்கள்.
நீங்கள் அதனாலே தொந்தரவு பண்ணப்படுகிறீர்கள்.
Then you have to say that I can't see the face of Jesus there yet.
இப்பொழுது நான் இன்னும் இயேசு முகத்தை பார்க்க முடியவில்லை.
I got to stay in the fire some more.
நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அக்னியில் இருக்க வேண்டும்.
When the time comes,
நேரம் வரும்,
when you are misunderstood,
நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளப்படும்போது,
you are cheerful and you say praise the Lord,
நீங்கள் சந்தோஷமாக இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்கள்.
Now the face of Jesus has come.
இப்பொழுது இயேசுவின் முகம் அங்கே வந்துள்ளது.
Like that in every trial.
இது போலவே ஒவ்வொரு உபத்திரவத்திலும்.
Stay there till the face of Jesus comes forth.
இயேசுவின் முகம் அங்கே வரும் வரை நீங்கள் காத்திருங்கள்.
The Lord says in verse 6.
ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார்,
I am the Lord, I don't change.
நான் கர்த்தர், நான் மாறாதவர்.
You know, some people think that by the end of the Old Testament, God has changed. In the New Testament, He's another God.
அநேகர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், புதிய ஏற்பாடு முடியும் பொழுது தேவன் மாறிவிட்டார், புதிய ஏற்பாட்டில் வேற ஒரு தேவன் வந்துவிட்டார் என்று
நினைக்கிறார். That he was very strict in the Old Testament. Now he's become very kind, like a grandfather.
பழைய ஏற்பாட்டிலே அவர் மிகவும் கடினமுள்ளவராயிருந்தார், இப்போது கண்டிப்புள்ளவராயிருந்தார், இப்பொழுது ஒரு தாத்தாவை போல மாறிவிட்டார் என்று நினைக்கிறார்.
He was a judge in the Old Testament. He's a grandfather in the New Testament.
பழைய ஏற்பாட்டிலே அவர் நியாயாதிபதியாயிருந்தார், புதிய ஏற்பாட்டிலே தாத்தாவை போல அன்புள்ளவராயிருக்கிறார் என்று நினைக்கிறார்.
He was a father then and he is a father now.
அவர் அப்பொழுதும் பிதாவாயிருந்தார், இப்பொழுதும் பிதாவாயிருக்கிறார்.
Strict kind father then and he's a strict kind father now.
அன்பும் கண்டிப்பும் உள்ள ஒரு பிதாவாக பழைய ஏற்பாட்டில் இருந்தார், புதிய ஏற்பாட்டிலும் அப்படியே தான்
இருக்கார். The only thing people, we know him as a father only now.
ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அவரை பிதாவாக நாம் இப்பொழுதுதான் அறிந்திருக்கிறோம்.
That's why in the last page of the Old Testament he's written these words, I do not change.
ஆகவே தான் இந்த பழைய ஏற்பாட்டின் கடைசி பக்கத்திலே நான் மாறாதவர் என எழுதப்பட்டிருக்கிறது.
The same God who hated sin in the Old Testament hates sin in the New Testament.
பாவத்தை வெறுத்த அதே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன் புதிய ஏற்பாட்டிலும் பாவத்தை வெறுக்கிறார்.
The same God who was merciful and compassionate in the Old Testament is merciful and compassionate in the New.
இரக்கமாயும் தயவாயும் இருந்த அதே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன் தான் புதிய ஏற்பாட்டிலும் இரக்கமுள்ளவராயும் தயவுள்ளவராயும்
இருக்கிறார். That's why Jesus quoted those Old Testament verses. The Lord says, I desire compassion, not sacrifice.
நான் பலியை இல்லை இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு வாக்கியத்தை இயேசு இங்கே கோடிட்டு சொல்கிறார்.
Not a New Testament verse Jesus quoted.
இயேசு புதிய ஏற்பாட்டு வசனத்தை அங்கே சொல்கிறார்.
God doesn't change.
தேவன் மாறாதவர்.
And then he talks about offerings.
பிறகு அவர் காணிக்கைகளை பற்றி சொல்கிறார்.
This is the favorite passage of most pastors.
அநேக பாஸ்டர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு
வசனம். You have robbed God of offerings.
நீங்கள் தேவனை காணிக்கையை வஞ்சித்து விட்டீர்கள்.
Bring your tithes into the storehouse.
நீங்கள் உங்கள் காணிக்கைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள்.
And I will pour you out a blessing, there won't be room enough to receive it.
அதை பெற்றுக்கொள்ளுவதற்கு இடம் கொள்ளாமற் போகுமட்டும் நான் உங்கள் ஆசீர்வாதத்தை
வருஷிப்பேன். You are cursed with a curse because you are robbing me.
நீங்கள் என்னிடத்தில் திருடுகிறபடினாலே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்.
This was true in the Old Testament.
இது பழைய உடன்படிக்கையிலே இது மெய்யாக
இருந்தது. Because the Levites didn't have any job.
லேவியர்களுக்கு வேறு எந்த ஒரு
இன்கம்,
அவளுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி, அவளுக்கு சொத்து இல்லை.
Everybody is a farmer those days and if you don't have any lands how can you plow the field?
அந்த காலங்களில் எல்லாரும் விவசாயிகளாக இருந்தார்கள், உங்களுக்கு நிலம் இல்லை என்று சொன்னால் எப்படி நீங்கள்
விவசாயம் செய்ய முடியும்? The Lord told the Levites, you must have no property.
லேவியர்களை பார்த்து உங்களுக்கு சொத்து இருக்க
கூடாது. Devote all your time to serve me.
எல்லா நேரத்தையும் எனக்கு
ஊழியர்கள் will give you 10% of their income.
மற்ற 11 கோத்திரத்தாரும் தங்களுடைய வருமானத்திலே 10ல் ஒரு
பங்கு உங்களுக்கு கொடுப்பார்கள். 10% of their grain and their vegetables and their fruit and everything.
தங்களுடைய கனிகள் தங்களுடைய காய்கறிகள் தங்களுடைய தானியத்திலே 10% உங்களுக்கு கொடுப்பார்கள்.
All of them 10 11 tribes give you 10%.
அங்கே 11 கோத்திரத்தாரும் 10% உங்களுக்கு கொடுப்பார்கள்.
You will get 110% of what others have.
மற்றவங்களுக்கு இருக்கிறதை விட உங்களுக்கு
110% more.
10% அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும்.
That will be enough for your family.
அது உங்கள் குடும்பத்துக்கு போதும்.
The Lord made it equal.
தேவன் எல்லாருக்கும் சமமாய் வருவதை போல பகிர்ந்து கொடுத்தார்.
But today,
ஆனால் இன்றைக்கோ,
pastors are not like that. Most of them own houses and lands and everything.
பாஸ்டர்கள் அப்படி இல்லை. அநேகர் அவர்கள் நிலம் வைத்திருக்கிறார்கள், வீடு வைத்திருக்கிறார்கள் சொந்தமாக.
It's not, they're not like the Levites.
அவர்கள் லேவியர்களை போல.
This verse doesn't apply to pastors.
இந்த வசனமானது பாஸ்டர்களுக்கு பொருந்தாது.
It's a deception when they use this verse for
you. இந்த வசனத்தை இந்த காணிக்கை வாங்குவதற்காக பயன்படுத்தும் பொழுது அது ஏமாற்று வேலை.
Fundamental condition of a Levite was that he didn't have any property.
லேவியனுடைய அடிப்படை தகுதி என்னவென்றால் அவனுக்கு சொத்து இருக்கக்கூடாது.
That's why he needed the tithe of the grounds because that's how he eats in his family.
ஆகவே தான் அவன் நிலத்தின் விளைவிலே தசம பாகத்தை குடும்பத்துக்காக பயன்படுத்துகிறான்.
And if they didn't give that tithe to the Levites, how could they live and how could the Levites serve in the temple?
அவர்கள் லேவியருக்கு தசமபாகம் கொடுக்காவிட்டால் லேவியர்கள் எப்படி ஊழியம் செய்வார்கள், எப்படி தேவாலயத்தில் இருப்பார்கள், எப்படி வாழ்வார்கள்?
How should a person serve the Lord today?
இன்றைக்கு ஒருவன் எப்படி தேவ ஊழியத்தை செய்ய வேண்டும்?
Jesus never told anybody to give tithes to his apostles.
தம்முடைய அப்போஸ்தலருக்கு தசமபாகம் கொடுங்கள் என்று சொல்லி இயேசு யாருக்கும் சொல்லவில்லை.
But he did say that we can live of the gospel.
ஆனால் சுவிசேஷத்தை செய்கிறவன் சுவிசேஷத்தின் வேலையினாலே பிழைக்க கடவன் என்று பார்க்கிறோம்.
We must trust God like Jesus and the apostles did.
எப்படி என்று சொன்னால் இயேசுவும் அப்போஸ்தலரும் செய்ததபடியே நாம் தேவனை நம்பிக்கை வைக்க வேண்டும்.
Our Father will provide our need. We don't have to tell anybody.
நம்முடைய பரலோக தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். யாரிடத்திலும் நம்முடைய தேவைகளை சொல்ல தேவையில்லை.
I have served the Lord for 40 years full time.
நான் தேவனுக்கு 40 ஆண்டுகளாக முழு நேர ஊழியம் செய்திருக்கிறேன்.
I have never told anybody my needs.
என்னுடைய தேவையை ஒரு காலம் ஒருவரிடத்திலும் நான் சொன்னதில்லை.
In our churches, in 30 years we've run churches, we've never told anybody our needs.
40 ஆண்டுகளாக நாம் சபைகளை நடத்தி வருகிறோம். அதிலேயும் யாரிடத்திலும் எங்கள் தேவைகளை சொன்னதில்லை.
We don't take an offering, we don't ask people for tithes.
காணிக்கை எடுப்பதில்லை. நாங்கள் ஜனங்களிடத்தில் தசமபாகம்
கேட்பதில்லை. We don't send reports, photographs, nothing.
நம் போட்டோக்களையோ அல்லது அறிக்கைகளையோ அனுப்புவதில் யாருக்கும் பணத்துக்காக.
God provides our needs.
ஆனால் தேவன் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார்.
That's how God honors us if we honor him.
இப்படித்தான் நாம் தேவனை கனப்படுத்தும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்தும்.
I tell you, the windows of heaven are always open over us.
பரலோகத்தின் வாசல் எப்பொழுதும் எங்கள் மீது திறந்திருக்கிறது.
Not because of a tithe, but because we give our bodies to him.
நாம் அவருடைய எங்களுடைய சரீரத்தை அவருக்கு
கொடுக்கிறோம். In the Old Testament it was 10% of your money.
பழைய ஏற்பாட்டிலே பணத்திலே 10%.
In the New Testament Romans 12:1 says, God says, give me your body.
ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே உங்களுடைய சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று இயேசு
கேட்கிறார். Now which is easier?
எது எளிது?
Supposing you get 10,000 rupees a month.
உங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் கிடைக்கிறது.
Is it easier to give 1,000 rupees to God?
தேவனுக்கு 1,000 ரூபாய் கொடுப்பது எளிதா?
Or to say like this.
அல்லது இப்படி சொல்வது.
Lord, I'll never use my eyes at any time throughout this month except for you.
ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் என்னுடைய கண்களை உமக்கு மட்டுமல்லாமல் வேறு எந்த காரியத்துக்கும் பயன்படுத்த
மாட்டேன். I'll never say anything with my tongue which will displease you throughout this month.
இந்த மாதம் முழுதுமாய் உம்மை ஆண்டவரே சலனப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் இந்த நாளில் பேச மாட்டேன்.
Never do anything with my hands that displeases you.
ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தாத எந்த ஒரு காரியத்தையும் நான் கையினாலே செய்ய மாட்டேன்.
I tell you, it's much easier to give 1,000 rupees.
இவைகளை காட்டிலும் எளிது 1,000 ரூபாய்.
That's why people emphasize the tithe.
ஆகவே தான் ஜனங்கள் தசமபாகத்தை வலியுறுத்துகிறார்கள்.
Body today.
ஆனால் தேவனுக்கு உங்களுடைய சரீரங்கள் தேவை.
God wants all nations to see in verse 12 the church is a delightful place.
12 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், ஏனென்றால் தேசம் விரும்பப்பட்ட.
Another complaint is you people say it's so difficult to serve God.
இன்னொரு குறை என்னவென்றால் 14ஆம் வசனத்திலே நீங்கள் ஊழியம் செய்வது தேவனை சேவிப்பது கடினம் என்று சொல்கிறீர்கள்.
I tell you, 40 years after serving God, it's such a delight to serve the Lord.
40 ஆண்டுகளாக தேவனுக்கு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். தேவனுக்கு ஊழியம் செய்வது அவ்வளவு மகிழ்ச்சியுள்ள காரியம்.
It says in verse 16 to 18.
16 முதல் 18 வசனங்கள் சொல்கிறது.
God has written a book of remembrance.
தேவன் ஞாபக புத்தகம் என்கிற ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார்.
For those who fear him.
அவருக்கு பயப்படுகிறவர்களுக்காக.
Who are concerned about his name.
அவருடைய நாமத்திற்காக கரிசனை உள்ளவர்களுக்காக.
And who talk to one another about him.
கர்த்தருக்கு பயந்து ஒருவரோடு பேசிக் கொள்வர்களுக்காக.
And he says, in the day when I come back,
நான் மீண்டும் வரும்பொழுது,
I will gather these people together.
என் ஜனங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ப்பேன்.
And they will be my own special treasure.
அவர்கள் என்னுடைய சம்பத்தாய் இருப்பார்கள்.
And I will spare them as a man spares his own son.
ஒரு மனிதன் தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல அவனை கடாட்சிப்பேன்.
He says, only in that day you will be able to distinguish who is really serving the Lord and who is not serving the Lord.
அந்த நாளில் தான் உண்மையாக எனக்கு ஊழியம் செய்கிறவன் யார் என்றும் ஊழியம் செய்யாதவன் யார்.
Today you think a lot of people are serving the Lord.
இன்றைக்கு அநேகர் எனக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
But a lot of people are not really serving the Lord.
ஆனால் அநேகர் எனக்கு உண்மையாலுமே ஊழியம் செய்வதில்லை.
They are serving themselves.
அவர்கள் தங்களுக்கே ஊழியம்
செய்கிறார்கள். But in that day you'll be able to see who serves the Lord and who doesn't serve the Lord.
அந்த நாளில் தானே நீங்கள் எனக்கு யார் ஊழியம் செய்கிறார் யார் ஊழியம் செய்யவில்லை என்று அறிந்து கொள்வீர்கள்.
This is more than the book of life.
இது ஜீவ புத்தகத்தை காட்டிலும் பெரிய ஒரு புத்தகம்.
Book of life is only whether you're born again or not.
ஜீவ புத்தகத்தில் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கலாம் இல்லையா என்பது எழுதப்பட்டிருக்கிறது.
The book of remembrance.
இது ஞாபக புத்தகம்.
Where it's for those who speak godly things and who fear God.
தேவன் பக்தி குறிய காரியங்களை பேசுகிறவர்களும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் காரியங்களையும் அது எழுதப்பட்டிருக்கிறது.
Very few people's names are here whose names are in the book of life.
தேவ புத்தகத்தில் இருக்கிறவருடைய பெயர்களிலே ஒரு சில பேர் தான் இதிலே
இருக்கு. Chapter 4.
நான்காம் அதிகாரம்.
He speaks about the day coming when the wicked will be judged.
துன்மார்க்கன் நியாயந்தீர்க்கப்படக்கூடிய நாள் வருகிறது என்று சொல்கிறார்.
It will be like burning like a furnace.
அது சூளையைப் போல எரிகிற நாள் வரும்.
For those who fear God's name,
கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள்,
verse 2, the Son of Righteousness, Jesus Christ, will arise.
இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியன் உதிப்பார்.
And the wicked will be trodden down.
அவங்க துன்மார்க்கர் வெளியே புறப்பட்டு மிதிக்கப்படுவார்கள்.
Satan will be crushed under your feet.
சாத்தா உங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்கப்படுவான்.
We look forward to that day.
அந்த நாளுக்காக நாம் எதிர்பார்க்கிறோம்.
Christ will come like the sun rising.
சூரியன் உதிப்பது போல கிறிஸ்து வரப்போகிறார்.
With healing in its wings.
அவருடைய ஆரோக்கியத்தின் கீழே சட்டைகளின் கீழ்
ஆரோக்கியம். And we will go forth with joy.
நீங்கள் சந்தோஷத்தோடு புறப்பட்டு செல்வீர்கள்.
And then the closing verses.
முடிக்கக்கூடிய வசனங்கள்
verses 4 to 6
நான்கிலிருந்து ஆறு வரை
still under the old covenant
இன்னுமாய் பழைய உடன்படிக்கை கீழாக இருக்கிறது.
And he reminds them about Moses and Elijah.
மோசேயை குறித்தும் எலியாவை குறித்தும் ஞாபகமூட்டுகிறார்.
Great prophets in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய தீர்க்கதரிசிகள்.
Remember the law of Moses, he says.
மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை நினைத்துக் கொள்ளுங்கள்.
You have to remember that until the day of Pentecost when the new covenant was established.
பெந்தேகோஸ்தே நாள் வந்து புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் பழைய உடன்படிக்கை நினைவு கொள்ள வேண்டும்.
Then he says before the coming of the Lord Elijah the prophet will come.
கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசி வருவான் என்று சொல்கிறார்.
And that was John the Baptist.
யோவான் ஸ்நானகர்.
He was sent in the spirit of Elijah.
எலியாவின் ஆவியோடு கூட அவன் அனுப்பப்பட்டான்.
The angel told Zechariah that.
சகரியா விண்ணத்தில் தூதன் சொன்னான்.
But they didn't accept him.
ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
Jesus said if you accept him then he is Elijah.
அவனை ஏற்றுக்கொண்டால் அவன் எலியாவாய் இருப்பான் என்று சொன்னார்.
But they didn't accept him.
அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை.
So
ஆகவே
God is going to send someone in the spirit of Elijah before the second coming of Christ.
தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக எலியாவின் ஆவியோடு கூட இன்னொரு மனிதன் அனுப்புவார்.
Who is that?
அவன் யார்?
It is the church, this one new man.
அதுதான் இந்த ஒரு புதிய மனிதனாகிய சபை.
It's not one individual human being.
ஒரு தனி மனிதன் அல்ல.
It's a body.
அது ஒரு சரீரம்.
The church is going to be the Elijah of the last days.
கடைசி நாட்களிலே சபைதான் எலியாவாக இருக்க போகிறது.
The church is going to be the John the Baptist that is the forerunner for the second coming of Christ.
கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னோடியாக சபை தான் இருக்க போகிறது.
There's no individual now who is some great prophet.
ஒரு தனி மனிதன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்றெல்லாம் இப்பொழுது
இல்லை. The church is the prophet.
சபை தான் தீர்க்கதரிசி.
And together there are different functions in the body.
அந்த சரீரத்தில் வேறு வேறு வேலைகள் இருக்கு.
But together
ஆனால் ஒன்றாக சேர்ந்து
the church is to prepare people for the coming of Jesus Christ.
சபையானது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும்.
With the message of repentance.
மனம் திரும்புதலோட செய்தி.
Valleys to be lifted up, the mountains to be brought low.
பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், மலைகள் எல்லாம் தரைமட்டமாக
வேண்டும். Crooked places to be made straight.
கோணலானவைகள் நேராக வேண்டும்.
And the rough places to be made smooth.
கரடு முரடானவைகள் சமமாக
வேண்டும். All flesh to see the salvation of the Lord.
எல்லா மாம்சமும் கர்த்தருடைய இரட்சிப்பை காண வேண்டும்.
We have to prepare people.
நாம் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய அழைப்பு.
And one more thing Elijah is going to do.
இன்னும் ஒரு காரியத்தை எலியா செய்ய போகிறார்.
He's going to restore family. Relationship.
அவன் குடும்ப உறவுகளை திரும்ப சீர்படுத்துவான்.
Fathers and children are being separated in our day.
நம்முடைய நாட்களிலே பிதாக்களும் பிள்ளைகளும் பிரிந்திருக்கிறார்கள்.
Oh, we can see that all over.
பல இடங்களிலே இதை நாம்
பார்க்கிறோம். Children don't respect their parents.
பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதில்லை.
Young people don't respect older people.
வாலிபர்கள் முதியோர்களை மதிப்பதில்லை.
But the spirit of Elijah is going to bring fathers and children back together again.
எலியாவின் ஆவி பிதாக்களையும் பிள்ளைகளையும் மீண்டுமாக சீர்படுத்தி ஒன்றாக கொண்டு வருவார்.
Who has to take the initiative in this?
இந்த காரியத்திலே முதலாவது படியை யார் எடுப்பது?
Is it the child or the father?
குழந்தையா தகப்பனா?
Was it God or man who took the initiative in restoring the relationship?
உறவை சீர்படுத்துவதற்கு தேவனா மனிதனா யார் முதல் படி எடுத்து வைத்தது? தேவன்தான்.
So the father has to take the first step.
ஆகவே பிதா தான் முதல்
படி எடுக்க வேண்டும். That's why it says first the father to the children then it says children to the father.
ஆகவே தங்கள் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பின்னர் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயத்துக்கும்
That's very important. Family life is so much emphasized in Malachi.
மல்கியாவிலே குடும்ப வாழ்க்கையானது அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
We saw earlier with your wife and children.
முன்னதாக மனைவியோடு கூட பிள்ளைகளோடு கூட
fathers and children.
இங்க தகப்பனும் பிள்ளைகளும் என்ற உறவை பார்க்கிறோம்.
And he says, if you don't do that, if you don't respond to this,
இதற்கு கீழ்ப்படியாதால்
I will come and smite the land with a curse.
நான் பூமியை சாபத்தினாலே வந்து அடிப்பேன்.
The last word in the new Old Testament.
பழைய ஏற்பாட்டில் உள்ள கடைசி வார்த்தை
is curse.
சாபம்.
And the last word in the New Testament.
புதிய ஏற்பாட்டில் உள்ள கடைசி வார்த்தை
is the grace of the Lord Jesus be with all.
தேவ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
See the difference.
வித்தியாசத்தை பார்த்தீர்களா?
Curse.
ஒரு சாபம்.
But that curse fell on Christ.
அந்த சாபம் கிறிஸ்துவின் மேல் விழுந்தது.
What a wonderful study we have had through the Old Testament starting with Genesis.
ஆதியாகமம் முதல் இந்த மல்கியா வரை எவ்வளவு அற்புதமான ஒரு பாடங்களை நாம்
படித்தோம். And I hope you've seen in these 70 sessions how every book has got a message for our time.
இந்த 70 நிகழ்ச்சிகளிலே எப்படி ஒவ்வொரு புத்தகமும் நம்முடைய காலத்துக்கேற்ற செய்தி வைத்திருக்கிறது
என்று நாம் பார்த்தோம். And we've only given you a little taste.
ஒரு முன் ருசியை தான் நாங்கள் உங்களுக்கு
கொடுத்திருக்கோம். As you meditate more on these books yourself,
நீங்களாகவே இந்த புத்தகங்களை அதிகமாக தியானம் செய்ய
முடியும். பழைய
ஏற்பாட்டிலிருந்து அதிகமான பொக்கிஷத்தை நீங்கள் பெற
முடியும்.
இதுதான் தேவனுடைய
வார்த்தை. All scripture inspired by God.
தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவாவியால் அருளப்பட்டிருக்கிறது.
Make you complete in your character like Christ.
கிறிஸ்துவைப் போல குணத்திலே உங்களை பூரணமாக மாற்ற முடியும்.
Equip you for an effective ministry to build his church.
தம்முடைய சபையை கட்ட முடியான ஒரு திறமையான ஊழியத்திற்கென்று உங்களை தகுதிப்படுத்த முடியாக.
God bless you richly.
தேவன் தாமே உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக.
Amen.
Amen.